உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகில் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே.
வாழ்க வளமுடன் தமிழ் நெஞ்சங்களே. ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் எஃப்எம் ஆடியோ 104.6 எஃப்எம் என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217398 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
சங்க இலக்கியம் புறநானூறு பாடல் 1 கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவரோட இயற்பெயர் பெருந்தேவனார். பாரதம் பாடியமையால அதனை அடைமொழியாக சான்றோர் குறித்தனர். இந்த நூலுக்கும் பிற தொகை நூல்களுக்கும் இவர் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். கடவுள் வாழ்த்து. கன்னி கார் நறுங்கொன்றை காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை ஊர்தி வாழ்வெல் ஏறே சிறந்த சீர்களுக்கொடியும் அவ்வேறு என்ப கரை மிடறு அணியலும் அணிந்தன்று அக்கரை மறைநவில் அந்தனர் நுவளவும் படுமே பெண்ணுரு ஒருதிரன் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி கரைக்கினும் கரைக்கும் பிறைநூதல் வண்ணம் ஆகின்று அப்பிறை பதினென் கணனும் ஏத்தவும் படுமே எல்லா உயிர்க்கும் ஏமம் ஆகிய நீரற வரியா கரகத்து தால் சடை பொழிந்த அருந்தவத் தோர்க்கே. இப்பாடலின் தெளிவுரை. சிவபெருமான் உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு ஆகியவன். நீர் வற்றுதல் இல்லாத கமண்டலத்தை உடையவன். நீண்ட சடை விளங்குபவன். செய்தற்கரிய தவத்தினன். அப்பெருமான் தலையில் சூடுவது கார்காலத்து மலர்ந்த கொன்றை மார்பில் அணியும் அழகிய மாலையும் கொன்றை பூ. அப்பெருமான் ஏறி செல்வது மிக வெண்ணிற காளை. அவனது மிக சிறந்த கொடியும் அக்காளை கொடியே. அப்பெருமான் கழுத்து நீல நிறமானது. அந்நீல நிறம் வேதம் ஓதும் அருளாளர்களால் பாராட்டவும் படும். அப்பெருமான் இடப்பக்கம் பெண்ணுரு உடையது. அவ்வுருவை தன்னோடு சேர்த்து கொள்வதும் உண்டு. அப்பெருமான் நெற்றி மேல் அணிந்த பிறைநிலா அந்நெற்றி போலவே விளங்குகின்றது. அது பதினெண் கூட்டத்தவராலும் வணங்கவும் படும்.
அன்பு தமிழ் சொந்தங்களை வணங்கி மகிழ்கின்றேன். புறநானூற்றின் 2வது பாடல். சேரமான் பெருஞ்சோற்று உதிய சேரலாதன் பற்றிய பாடல். முறிஞ்சையூர் முரஞ்சியூர் முடிநாகனார் பாடியது. திணை பாடான் திணை. பாடான் திணை என்றால் வாழ்த்தி பாடுவது. முரஞ்சியூர் முடி நாகனார் என்பவர் பாடிய பாடல். பாடப்பட்ட தலைவன் யாரென்றால் சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன். இந்த பாடலை முதலில் வாசிக்கின்றேன். மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் தெரலும் அழியும் உடையோய் நின் கடற்பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் கடற்பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணரி குடக்கடல் குளிக்கும் நின் வெண்தலை புணரி குடக்கடல் குளிக்கும் யானர் வைப்பின் நன்னாட்டு பொருண யானர் வைப்பின் நன்னாட்டு பொருண வான வரம்பனை நீயோ பெரும வான வரம்பனை நீயோ பெரும அலங்குளை புறவி ஐவரொடு சினையி அலங்குளை புறவி ஐவரொடு சினையி நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரைம்பதின்மரும் பொருது களத்து ஒழிய நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரைம்பதின்மரும் பொருது களத்து ஒழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி தெரி திரியினும் பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும் திரியா சுற்றமுடு முழுது சேன் விளங்கி திரியா சுற்றமுடு முழுது சேன் விளங்கி நடிக்கின்றி நிலியரோ அத்தை நடிக்கின்றி நிலியரோ அத்தை. அடுக்கத்து சிறுதலை நவ்வி பெருங்கண் மாப்பிணை சிறு தலை நவ்வி பெருங்கண் மாப்பிணை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் அந்தியில் அருங்கடன் அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. அதாவது நீ இமயமலையும் பொதியமலையும் போன்றவன். எப்படின்னா சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் என்று ஒரு சேர மன்னன் இருந்தான். அவன்தான் இந்த மகாபாரத போரில் ஈடுபட்ட வீரர்களுக்கு சோறு வழங்கியவன் அன்னதானம் செய்த புண்ணியவான் அவன். இப்போ மகாபாரத போர் எங்கே நடந்தது? வடக்க. சேரமான் இருந்தது தெற்கு மூலையில் கேரளாவில் ஆல்மோஸ்ட் கேரளா தான். அங்கிருந்து வடக்க போர் நடந்த இடத்துக்கு அவ்வளவு சாப்பாடு பெருஞ்சோறு அப்படின்னா யுத்த களத்தில் வழங்கப்படும் சோறு. சிலர் சொல்லுவாங்க அது வந்து ரத்தம் கலந்த சோறு அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்து அந்த போர் வீரம் வரணுன்றதுக்காக ரத்தம் கலந்த சோறு கொடுப்பாங்கன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லை இது வந்து அளவில் பெரியது மிகுதியான சோறு. ஏன்னா அவ்வளோ பேர் எத்தனை அக்ரோனி படைகள் அங்கே இருந்தனன்னு நம்ம படிச்சிருக்கோம். அவங்க எல்லாரும் போர் புரியும் போது பேர் எண் என்று சொல்லக்கூடிய வெள்ளம் மாம்பல் அந்த எண்களெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோன்னா அந்த பாரத போரில் தான் பார்க்குறோம். அவ்வளோ பேர் போரிட்டாங்க அவ்வளோ பேருக்கும் சோறு கொடுக்கணும்னா இங்கேருந்து சேர நாட்டிலிருந்து சோறு வழங்கப்பட்டதாக இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. அதனால் அவன் பேரே வந்து பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் என்று அமைக்கப்பட்டது. இப்போது இவனுடைய இவனை வாழ்த்தி பாடியது இந்த பாடல். அதை பற்றி பார்ப்போம். முதல்ல ஐம்பூதத்தை சொல்கிறாரு. ஐம்பூதத்தின் இயற்கை போல. இந்த மன்னன் எப்படிப்பட்டவன்னா நிலையான புகழ் உடையவன். நிலையானதுன்னா என்ன? இந்த ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. ஐம்பூதங்களின் இயற்கை போல மண் திணிந்த நிலனும். நிலத்தில் என்ன இருக்குது? மண் தான் திணிச்சு வைக்கப்பட்டிருக்குது. மண் திணிந்த நிலமும் இந்த நிலத்தை ஏந்தியிருக்கும் விசும்பும் வானமும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவறு வழியும் அந்த வானத்தை தடவி செல்கின்ற தைவறுதல் அப்படின்னா தைவறு அப்படின்னா தடவுதல் தடவி செல்லும் வழியும் வழி பொதுளகரம் போட்டால் காற்று சிறப்புலகரம் போட்ட பாதை. இந்த குண்டிலான்னு சொல்லுவோம்ல, அந்தல போட்டா பெயின், வலி, வேதனை. அப்ப வலி, வழி, வழி, அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இங்க சொல்லி இருக்கிறது காற்று, நடுலகரம், பொதுலகரம் ல, அது வந்து வலி. வலித்தலையே தீயும், அந்த காற்றினால் உசுப்பேற்றப்படும் நெருப்பும், காற்றினால் அதிகரிக்கப்படுவது எது? நெருப்பு. தீ முரணிய நீரும், அந்த தீயை அணைக்கக்கூடியது, தீயோடு முரண்படக்கூடியது எதுனா நீர். நெருப்பு மிக கொடியது, அந்த காற்றடித்தால் இன்னும் நெருப்பு வேகமாக பரவும். வலித்தலைய தீயும், தீ முரணிய நீரும், அந்த தீக்கு முரண்பாடாக விளங்கக்கூடியது நீர். இந்த ஐந்தும், நிலம், நிலத்தோடு தொடர்புடைய வானம், வானத்தில் ஓடு தொடர்புடைய காற்று, காற்றோடு தொடர்புடைய நெருப்பு, நெருப்பை அணைக்கின்ற நீர், எப்படி அழகா அந்த செயினை கொண்டு போறாங்க பாருங்க. இந்த ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல, இந்த ஐம்பெரும் பூதங்களை என்ன செய்யும்னு சொல்கிறேன், அதனுடைய இயற்கை பண்பு, அதனுடைய அந்த நேச்சுரல் குவாலிட்டின்றாங்கல்ல, அந்த பண்பு என்னன்னா, போற்றார் பொருத்தலும், சூழ்ச்சியதகலமும், வலியும் திரளும் அழியும் உடையோய். அதை போல நீ உன்னை போற்றுபவர்களை பொறுத்து கொள்வாய். இப்போ நம்ம வந்து மண்ணையோ வானத்தையோ காற்றையோ நல்ல விதமாக நடத்தினா அது நமக்கு தீங்கு செய்யாது, நல்ல நமக்கு நல்லது செய்யும். ஆனால் நாம் தீங்கு, இயற்கைக்கு தீங்கு செய்தால் அது நம்ம திருப்பி பலமாக அடிக்கும். இப்போ அந்த நம்ம நேச்சுரல் கலாமிட்டிஸ் பார்க்குறோம், குளோபல் வார்மிங் பார்க்குறோம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? நாம் இயற்கைக்கு செய்கின்ற தீங்கின் விளைவு தான் நமக்கு திரும்ப வருது. ஆக போற்றார் பொறுத்தலும், உன்னை போற்றுகின்றவர்களை பொறுத்து கொள்வதும், அடுத்தது சூழ்ச்சியது அகலமும், அப்படி போற்றவில்லை என்றால் அவர்களை அழிப்பதற்கான திட்டமிடலும், வலியும் திரளும், உடல் வலியும் மனத்தின்மையும், மன உறுதி இருக்கணும், உடல் வலிமையும் மனத்தின்மையும், அழியும் இரக்கமும், அதே நேரத்தில் பகைவரிடத்தில் கொஞ்சம் இரக்கமும் இருக்கணும், இரக்கமும் உடையோய். மன்னனே, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, இந்த ஐம்பூதங்களின் இயற்கை போல உன்னை போற்றுகின்றவரை பொறுத்து மகிழ்கின்றாய், அவ்வாறு இல்லாமல் உன்னோடு முரண்படுபவர்கள், உன்னோடு பகைப்பவர்கள், அவர்களை வந்து அழித்து கட்டுவதற்காக அதற்கான திட்டமிடலை செய்கின்றாய். உன்னுடைய உடல் வலிமை, மனத்தின்மை, அவர்களின் பால் கொண்ட இரக்கம், இது எல்லாமே உன்னிடம் இருக்கின்றது. எல்லா நட்பண்புகளும் ஒருங்கே பொருந்தியவன் பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன். அவ்வாறு அழியும், அழியும் என்றால் இரக்கமும் உடையவனே, நின் கடல் பிறந்த ஞாயிறு, உன்னுடைய கடல் தான். இப்போ கேரளானா தெரியும் உங்களுக்கு, மலையும் ஆழமும் தான், ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் ஆழம், கடல், அதுதான். அந்த உன்னுடைய கடல்லையே பிறந்த ஞாயிறு என்ன செய்யும்னா, பெயர்த்தும், திரும்ப பெயர்த்தும், இடம் மாறி திரும்ப நின் வெண்தலை புணரி, வெண்தலை புணரினா வெண்மையான தலைப்பகுதியை உடைய அலைகள், அலை வரும்போது எப்படி இருக்கும், அப்படியே வெள்ளையா தெரியும் இல்லையா, அலை அலையா, அதுதான் வெண்தலை புணரி அப்படின்றாரு. வெண்மையா நிறை நிறத்தில் தலையை உடைய அலைகள் கொண்ட குட கடல் குளிக்கும், அந்த சூரியன் என்ன செய்யுமா, திரும்ப வந்து மேற்கு கடல்ல குளிக்குமா, குளிச்சுட்டு மறுநாள் வரும். ஆக உன்னுடைய கடல்லையே பிறக்கின்ற ஞாயிறு மீண்டும் உன்னுடைய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு கடலில் குளிக்கும். அதாவது என்னன்னா, அந்த நாட்டுல கிழக்கையும் கடல், மேற்கையும் கடல்னு அர்த்தம். கிழக்கு பகுதியில் உதிக்கின்ற சூரியன், கடலிலிருந்து உதிக்கின்ற சூரியன் மேற்கு பகுதி கடலில் சென்று மறைகின்றது, குளிக்கும். இன்னொன்று என்ன இருக்கு அந்த நாட்டில்னா, யானர் வைப்பின் நன்னாட்டு பொருணை. யானர் வைப்பு, யானர்னா மூணு சொல்லினா புதியதான அப்படின்னு அர்த்தம், வைப்புனா நிதி. இப்ப வைப்பு நிதினு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வைப்பு அப்படின்னா நிதி. ஆக புதுதாக புதிதாக வருமானம், வருவாய் வந்து கொண்டே இருக்குமா, இந்த நாட்டுக்கு புதிய புதிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். எப்படின்னா, அங்கே தான் வந்து அந்த கடல் மூலமாக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற கடற்கரை பட்டணங்கள் மிகுந்த நாடு கேரள நாடு அல்லது சேர நாடு. அங்கே வந்து புதுசு புதுசாக கப்பல் வந்து சேரும், பொருட்களை இறக்குவாங்க, திரும்ப பொருள் ஏற்றி கொண்டு போகும், புதிய வருவாய் வந்து கொண்டே இருக்கும், நியூ கரன்சி, ஃபாரின் கரன்சின்றமே அந்த மாதிரி புதிது புதிதாக வருமானம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நன்னாட்டு பொருணன். நீ நல்ல நாட்டுக்கு தலைவனானவன். நீ எப்படிப்பட்டவன்னா, இயற்கையை போன்ற போற்றாரை பொறுத்து கொள்கின்றவன், போற்றாதாரை அழித்து அழிக்கின்றவன். உன்னுடைய நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உதிக்கும் கதிரவன் மேற்கு பகுதியில் மறைகின்றது. உன்னுடைய நாட்டுக்கு தினமும் புதிது புதிதாக வருவாய் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட நன்னாட்டு நல்ல நாட்டுக்கு தலைவனே, வான வரம்பனை நீயோ பெருமை, உனக்கு வானம்தான் எல்லையோ, உனக்கு வானம்தான் வரம்பான், அவ்வளவு உயரம் வரைக்கும் உன்னால உன்னுடைய பேரும் புகழும் செல்லுமோ, செல்லும் அல்லவா என்று சொல்லி, வான வரம்பனை நீயோ பெருமை, மன்னனே நீ வந்து வான வரம்பன். வான வரம்பன், இமய வரம்பன் என்ற பட்டப்பெயர்கள் சேர மன்னர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. மற்றவர்களுக்கு, அந்த பாண்டியர்களுக்கோ சோழர்களுக்கோ அந்த பெயர்கள் கொடுக்கப்படலை. இமய வரம்பன், வான வரம்பன், சேரலாதன், இந்த மாதிரி பெயர்லாம் சேர மன்னர்களுக்குரிய பெயர்கள். சரி, இப்படி வாழ்த்திட்டார். அடுத்து என்ன சொல்றாரு, அலங்குளை புறவி ஐவரோடு சினையே. அலங்குளைனா அந்த தலையாட்டம்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு நெத்தியில வச்சிருக்கிற அந்த ஒரு இது அணி, அது வந்து தலையாட்டம்னுவாங்க. அது குதிச்சு போகும்போது அது நெத்தியில இருக்கிறது ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த தலையாட்டம் அணிந்த புறவினா குதிரை உடைய ஐவரோடு முரண்பட்ட, ஐவரோடு சினையினா ஐவரோடு சினந்த, கோபப்பட்டு முரண்பட்ட நிலந்தலை கொண்ட புலம்பூந்தொம்பை. இந்த நிலத்தின் மீது படர்ந்திருக்கின்ற, படர்ந்து இல்லை, விளைந்து அல்லது வளர்ந்திருக்கின்ற தும்பை செடியில் காணப்படுகின்ற புலம்பூந்தொம்பை அப்படின்னா பொன் போன்ற தும்பை. அது வந்து கலர் கிடையாது, அதனுடைய மதிப்பு. இப்ப தும்பைன்றது மழைக்காலத்துல ஒரு அரும் அருந்து, தும்பை இலையா தும்பை செடியா அதை பறிச்சு போட்டு கொதிக்க வச்சு தினோண்டு கருப்பட்டி போட்டு குடிச்சா அந்த அடை மழை காலத்துல வந்து தொண்டை கட்டாது, தலையில நீர் தலப்பாரம்னு சொல்ற நீர் தங்காது, இறங்கிரும், தடுமன்னு சொல்லுவோம், அது என்னது ஜலதோஷம் பிடிக்காது. ஒரு கொளிஞ்சி வேம்பு தும்பை இது மூணையும் செடியோட பறிச்சு போட்டு கொதிக்க வச்ச அந்த தண்ணீர் எடுத்து கருப்பட்டி போட்டு குடிக்கலாம். இல்லை அது அந்த தும்பை இலைய தும்பை செடியை போட்டு ஆவி பிடிக்கலாம். தலையில மூக்கில எல்லாம் அந்த நீர் கோர்த்திருந்து அந்த ரன்னிங் நோஸ்னு வாங்கலையே அந்த மாதிரி மூக்கில் நீர் ஒழிக்கிட்டு இருந்து அதெல்லாம் நின்றோம். ஆக அந்த மதிப்பு காரணமாக புலம்பூன் தும்பை, பொன் போன்ற மதிப்புடைய தும்பை, அதை தன்னுடைய சின்னமாக கொண்டவன் யாருன்னா ஈரைம்பதின் மரம். ஈரைம்பதின் மரம்னா நூற்றுவர். இப்போ முதல்ல அஞ்சு பேரு, இவங்க நூறு பேர். இவர்கள் ஐந்து பேரும் நூறு பேரும் பொருது களத்து ஒழிய, பொருது களம்னா போர்க்களம், ஒருவரை ஒருவர் பொருதுனா சண்டையிடுறது, பொருதுனா சண்டையிடு. ஆக அந்த சண்டையிடும் போர்க்களத்தில் செத்து ஒழிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ரெண்டு தரப்பு படை வீரர்களும் செத்தொழிய, பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய், குறையாம வரையாதுன்னா வரையினா எல்லை, எல்லையே இல்லாம எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறது. மிகு பதம், நிறைய அளவு, பெருஞ்சோறு, அவங்களுக்கு நிறைய உணவு படைத்தவனே. இது ஒரு தகவல். அலங்குளை புறவி ஐவரோடு சினையி, நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை, ஈரைம்பதின்மர், இரண்டு ஐம்பது, ஈரைம்பதின்மரோடு பொருது களத்து ஒழிய, பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். அடுத்தது பால் புளிப்பினும், அளபடையில் போட்டிருக்குது அதனால தான் அந்த நீட்டு நீட்டுறேன். பால் புளிப்பினும் பகல் இருளினும், பால் புளிச்சாலும் சரி பகல் இருட்டாகி போனாலும் சரி, நால் வேத நெறி திரியினும், நான்கு வேதங்களின் நெறி திரிந்து போனாலும் கூட, திரியா சுற்றமுடு, உன்னை சுற்றியிருப்பவர்கள் இருக்கிறாங்கள, உன்னுடைய சுற்றத்தினர், உன்னுடைய மந்திரி பிரதானிகள், உன்னுடைய படை தளபதிகள், உன்னுடைய அணுக்க வீரர்கள், காவல் படையில் உள்ளவர்கள், இவங்கள்லாம் தான் மன்னனுக்கு சுற்றத்தினர். மனைவி மக்கள்லாம் தனி. மன்னனுக்கு எந்நேரமும் சுற்றம்னு சொல்றது யாரு, நாட்டுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், படை தளபதி போன்றவர்கள். அந்த அவர்கள் வந்து திரிவதில்லைன்னா மாறவே மாட்டாங்க, இவனுக்கு விசுவாசமா இருப்பாங்க. இந்த மன்னனுக்கு வந்து ரொம்ப விசுவாசமா உயிருக்குயிரா உண்மையா உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த திரியா சுற்றம். பால் புளிக்கலாம், பகல் திரியலாம், நால் வேத நெறி கூட மாறி போகலாம், ஆனா சேரலாதன் கூட இருக்கக்கூடிய அந்த சுற்றமானது மாறவே மாறாது. அவர்களுடைய பண்பு மாறாது. திரியா சுற்றமோடு முழுது சேன் விளங்கி, சேன்னா ரொம்ப தூரம், வெகு தொலைவுக்கு உன்னுடைய புகழ் விளங்கி, உன்னுடைய பேர் விளங்கி, நடுக்கின்றேன் எளியரோ, எந்தவித நடுக்கமும் பயமும் அச்சமும் இல்லாமல் நிலைத்து நிற்பாயாக. உன்னுடைய புகழ், உன்னுடைய பெருமை எல்லாமே எந்த ஒரு மாறுபாடும் குற்றமும் வராமல் நிலைத்து நிற்கும். உன்னுடைய புகழ் நிலைத்து நிற்கும். நீ நீண்ட காலம் நிலைத்து வாழ்வாய். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையோ கவலையோ சிக்கலோ எதுவும் வராது. அதுதான் நடுக்கின்றி, நீ நடுங்குகின்ற அளவுக்கு உனக்கு எந்த ஒரு நிலைமையும் ஏற்படாது. அடுத்தது, அடுக்கத்து சிறுதலை நவ்வி. அடுக்கத்துனா அடுக்கடுக்காக உள்ள மலை, மவுண்டன் ரேஞ்சஸ்னு சொல்கிறோம்ல, அதுதான் அடுக்கம், அடுக்கடுக்காக உள்ள மலை. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கற்கள் அல்லது பாறைகள் அடுக்கப்பட்டிருக்கும் மலைன்னு சொல்லுவாங்க. பாறைகள் கீழிருந்து மேலாக அடுக்கப்பட்டிருக்கும், அதை ஒரு பொருள் சொல்லுவாங்க. இன்னொன்று அப்படியே அடுக்கடுக்கா ரேஞ்சஸ்னு சொல்கிற மாதிரி போகிற மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த மலை அடிவாரத்தில் சிறு தலை, சிறிய தலையை கொண்ட நவ்வியும் பெருங்கண் மாப்பிணை, பெரிய அழகான கண்களை கொண்ட தன்னுடைய பிணையோடு ஆண்மானும் பெண்மானும் விளையாடுகின்ற அந்தி பொழுது. சின்ன தலை பெரிய கண்ணு கொண்ட ஆண் பெண் மான்கள் விளையாடுகின்ற அந்தி பொழுதில் அந்தனர் அருங்கடன் இருக்கும். அந்த நேரம் தான் என்ன செய்வாங்க, அந்தனர்கள் தங்களுடைய அந்த சந்தியாவந்தனம் செய்கின்ற நேரம். ஆக அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் துஞ்சும். மூன்று தீ, அவங்க வந்து மூன்று தீ வளர்த்து யாகம் செய்வாங்க. அது என்ன தீனா, ஆஸ்வனீயம், கார்கபத்தியம், தக்கினாக்கியம் என்ற மூன்று தீ. அந்த மூன்று தீக்கு பேர் அது. அப்படி முத்தி விளக்கில், அந்த நெருப்பு எரிகின்ற விளக்கு துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. நீ எப்படி நிலை பெறுவாய், உன்னுடைய பெயர் நன்கு விளங்கும், அப்படி முழுது சேன் விளங்கி நடிக்கின்ற நிலையரோ, நீ வந்து எவ்வித நடுக்கமும் இல்லாமல் நிலைத்து நிற்பாயாக. எது போலனா, பொற்கோட்டு இமயமும் பொன்னாலாகிய சிகரங்களை உடைய. ஏன் பொன்னாலாகிய சிகரம், இந்த மாலை நேரத்தில் கதிரவனுடைய மஞ்சள் நிற வானம், அந்த மஞ்சள் நிற கதிர்கள் பட்டு சிகரங்கள் பொன்னாலாகியது போல் காட்சியளிக்கின்றனவாம். அதனால பொற்கோட்டு இமயமும் பொதியமும், இமயமலையின் சிகரமும் பொதியமலையின் சிகரமும் மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் பொன்னாலாகிய சிகரங்களை போல காட்சியளிக்கின்றன. இந்த பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே நடுக்கின்றி நிலையரோ, எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் நீ நடுக்கின்றி மலையை போல நிலைத்து நிற்பாய், உன்னுடைய புகழ் நிலைத்து நிற்கும். இந்த சேரலாதன் இவர்களுக்கு பெரும் சோற்று உதயஞ்சேரலாதன், உணவு வழங்கியவன். அடுத்து தன்னை போற்றியவர்கள், தன்னுடைய மக்கள், தன்னுடைய குடிபடைகளுக்கு அவன் பொறுத்தலோடு, அவர்களிடம் பொறுமையாக நிதானமாக நல்லவனாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சிறந்த மன்னனாக நடந்து கொள்வான். அவர்களுக்கு துன்பம் தருகின்ற, தன்னுடைய படைகளுக்கு தன்னுடைய மக்களுக்கு துன்பம் தருகின்ற பகைவர்களை அவன் அளிக்கக்கூடிய உடல் வலிமையும் மனத்திண்மையும், அவர்களிடம் இரக்கம் காட்டுகின்ற தன்னளியும் கொண்டவன். ஆக இவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அவனுடைய நாட்டில் தான் கிழக்கே உதிக்கும் சூரியன், மேற்கே அவன் நாட்டு கடலிலேயே மறைகின்றது. புரியுதா? ஆக இத்தனை தகவல்களையும் உள்ளடக்கியதாக இந்த பாடல் விளங்குகின்றது. இப்பொழுது வாசிக்கின்றேன், நீங்களே இந்த பாடலின் பொருளை புரிந்து கொள்வீர்கள். மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் திரளும் அழியும் உடையோய். மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவர் வழியும் வலித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் திரளும் அழியும் உடையோய். நின் கடல் பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணரி குட கடல் குளிக்கும். குட கடல்னா மேற்கு கடல், குண கடல்னா கிழக்கு கடல், குண திசை அப்படின்னா கிழக்கு, குட திசை அப்படின்னா மேற்கு. நின் கடல் பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணரி குடகடல் குளிக்கும் யானர் வைப்பின் நன்னாட்டு பொருண, யானர் வைப்பின் நன்னாட்டு பொருண வான வரம்பனை நீயோ பெரும, வான வரம்பனை நீயோ பெரும. அலங்குளை புறவி ஐவரோடு சினையி நிலந்தலை கொண்ட பொலம்பூன் தும்பை ஈரையும் பதின்மரோடு பொருது களத்து ஒளிய. அலங்குளை புறவி, புறவினா குதிரை, ஐவரோடு சினையி நிலந்தலை கொண்ட பொலம்பூன் தும்பை ஈரையும் பதின்மரோடு பொருது களத்து ஒளிய. பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய், பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும் திரியா சுற்றமுடு முழுது சேன் விளங்கி நடிக்கின்றி நிலியரோ அத்தை அடுக்கத்து சிறுதலை நவ்வி பெருங்கண் மாப்பிணை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே, பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே. முரஞ்சியூர் முடி நாகனார் எழுதிய பாடல். இந்த பாடல்ல நமக்கு மகாபாரத போரின் போது இங்கிருந்த சேர மன்னன் அந்த போர்க்களத்தில் போரிட்ட வீரர்களுக்கு பெருஞ்சோறு வழங்கினான் என்ற ஒரு தகவல் காண கிடைக்கின்றது. அடுத்ததாக ஐந்தினை, ஐம்பூதங்கள் பற்றிய அவை ஒவ்வொன்றுக்கும் இடையில் உள்ள அந்த ஒற்றுமை, அந்த பிணைப்பு, ஒற்றுமை இல்லை பிணைப்பு. இதை இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தவங்க யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா அதை ரொம்ப அழகாக அது இதில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மையை எடுத்து சொல்லுவாங்க. எப்படி நிலம், நிலத்திலிருந்து விசும்பு, விசும்பிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பை அணைக்கின்ற நீர், இதற்கான அந்த தொடர்பு, அதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் உண்மை. அதை அந்த காலத்திலேயே உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. நன்றி, வணக்கம்.
கிருஷ்ணரோட குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு நிறைய பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு அவருக்கு தேரோட்டி நிறைய சேவைகள் புரிந்தவர் தான் உத்தவர். இவர் தன்னோட வாழ்நாளில் தனக்குன்னு நன்மைகளோ இல்லை வரங்களோ இப்படி எதையுமே கிருஷ்ணர்கிட்ட கேட்டது கிடையாது. தம்மோட அவதார பணியை முடிச்சிட்ட நிலைமையில் உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, இந்த அவதாரத்தில் நிறைய பேர் என்கிட்ட பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்காங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் என்கிட்ட எதையுமே கேட்டதில்லை, ஏதாச்சும் கேளுங்க தர, உங்களுக்கும் ஏதாச்சும் நன்மைகள் செஞ்சுட்டு தான் என்னோட அவதார பணியை முடிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உத்தவர் என்ன சொன்னார்னா, பரந்தாமா எல்லாத்தையும் படைச்சவனே நீதான், எது மேலேயும் பற்று கொள்ளாமல் துறந்திருக்க சொல்பவனும் நீதான், அப்படி பற்று கொள்ளாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு எனக்கு நீ உபதேசிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதில் சொல்கிற விதமாக யதுங்கிற அரசனுக்கும் அவதூதர் அப்படிங்கிறவருக்கும் இடையில நடந்த உரையாடலை உத்தவருக்கு விளக்குனார் கிருஷ்ணர். ஒரு தடவை அரசன் யது ஆத்ம ஞானம் வேண்டி அவதூதரை அணுகினான். அவன் என்ன கேட்டானா, அவதூதரே எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுவுமே தெரியாத சிறுவன் மாதிரி இருக்கீங்களே, எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கீங்க, அறிவிருந்தும் பைத்தியம் மாதிரி தெரியறீங்க, காமம் பேராசை மாதிரியான குணங்களால மக்கள் துன்பப்படுறப்ப நீங்க மட்டும் கங்கையில் குளிக்கிற யானை மாதிரி சஞ்சலமே இல்லாமல் இருக்கீங்களே, ஆமா உங்களுக்கு எப்படி இத்தனை ஞானம் கிடைச்சிது, அதை எனக்கு விளக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவதூதர் சொன்னாரு, அரசே எனக்கு நிறைய பேர் குருவாகி ஆத்ம ஞானம் கற்பித்தாங்க, ஆனா அவங்க யாரும் எனக்கு நேரடியா பாடம் நடத்தல, அவங்க கிட்ட கற்ற ஞானத்தை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவருக்கு குரு அப்படின்னு முதல்ல சொன்னாரு. பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, சந்திரன், சூரியன், மாடப்புறா, மலைப்பாம்பு, சமுத்திரம், விட்டில் பூச்சி, தேனி, யானை, தேனெடுப்பவன், மான், மீன், பிங்களைங்கிற வேசி, குரரம் அப்படிங்கிற குருவி, சிறுவன், பெண், கொல்லன், பாம்பு, பட்டுப்பூச்சி, குளவி, இந்த 24 தான் தன்னோட குருன்னு அவதூதர் சொன்னாரு. பூமியை பத்தி அவதூதர் என்ன சொன்னார்னா, மனிதன் மிருகம் இப்படி எல்லாராலையுமே பூமி மிதிப்படுது, தோண்ட தோண்ட துன்பத்தை சகிச்சுக்குது, மற்றவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே தருது இந்த பூமி. மக்கள் வருத்தியதை பூமி தாய் மறக்கறா, அதுக்கு பதிலாக நெல் கனி இப்படி நிறைய உணவு பண்டங்களை தரா. மற்றவங்களோட செயல்களால் நாம் வருந்தக்கூடாது, துன்பம் தர்றவங்களுக்கும் இன்பத்தை தான் தரணும் அப்படிங்கிறத பூமி எனக்கு கற்று தந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி காற்றை பற்றி அவதூதர் என்ன சொன்னார்னா, காற்று எங்கே தெரிஞ்சாலும் அது எது கூடவும் ஒட்டுறதில்லை, எந்த பொருளாலும் பாதிக்கப்படுறதும் இல்லை. அந்த மாதிரி தான் ஜீவன் அப்படிங்கிறது உடலோடு ஒன்று இருந்தால் கூட உடல் அனுபவிக்கிற சுக துக்கங்களில் அது தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆகாயத்தை பற்றி என்ன சொன்னார்னா, ஆகாயம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு, அளவிட முடியாதது, எது கூடவும் எள்ளளவும் தொடர்பு இல்லாதது, அந்த மாதிரி தான் ஆன்மாவும் தனித்து ஒரே நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவதூதர் எப்படி நீரை தன்னோட குருன்னு சொல்லியிருக்காருன்னா, நீரானது தனக்குன்னு எந்த ஒரு நிறத்தையும் வச்சிருக்காது, தன்னை நாடி வந்தவங்களுக்கு தன்னலம் பாராமல் நலம் செய்யும். அந்த மாதிரி தான் ஆத்ம ஞானியருங்கிறவர் தன்னை அண்டி வந்தவங்களோட பாவங்களை போக்கணும் அப்படின்னு சொன்னார். நெருப்பு பற்றி அவதூதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னை அண்டி வந்தவங்களை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்குறது தான் நெருப்போட தன்மை. ஒரு பொருள் எந்த வடிவத்தில் இருக்குதோ அதே வடிவத்தில் தான் அக்னி அவைகளை எரிக்கும். அந்த மாதிரி ஆன்மாவும் உடம்புடைய வடிவத்தை தான் கொள்ளுது, அவங்கவுங்களுடைய எண்ணம் போல வளர்ந்து இறுதியில் அழிக்குது அப்படின்னு சொன்னார். சந்திரனை பற்றி அவதூதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்திரனானது சில காலம் வளருது, சில காலம் தேயுது. அந்த மாதிரி ஒளிர்வது மறைவதுங்கிறதெல்லாம் உடலோட குணங்கள் தான், ஆன்மாவுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவதூதர் எப்படி சூரியனை தன்னோட குருன்னு சொல்கிறாருன்னா, சூரியனானது நீரை சுட்டு மேகமாக மாற்றுது, அதுக்கப்புறமா அதை குளிர்வித்து மழையாக பெய்விக்குது. அந்த மாதிரி தான் மனிதனும் கல்வி கற்று ஞானம் பெற்று மற்றவங்களுக்கு மழை போல வழங்கணும், பொருளை சேர்த்து மற்றவங்களுக்கு பயன்படுமாறு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. பந்தபாசத்தில் ஒட்டாமல் பழகி விலகணும்னு அவதூதர் சொன்னார். அதுக்கு உதாரணமாக வான புறாவோட கதையை அவர் சொன்னார். வனத்தில் ஒரு புறா கூடு கட்டி பெண் புறாவோடு சேர்ந்து ரொம்ப இன்பமாக வாழ்க்கையை நடத்துச்சு. காடெல்லாம் சுற்றி திரிஞ்சு அந்த ரெண்டு புறாக்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துச்சு. முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிச்சுது. ஒரு நாள் வேடன் வலை விரித்து சின்ன புறாக்களையெல்லாம் பிடிச்சிட்டான். திரும்பி வந்த பார்த்த பெண் புறா தன்னோட குஞ்சுகள் இப்படி வலையில் சிக்கி இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு தானும் இறங்கி வலையில் சிக்கிச்சு. அதை பார்த்து வருத்தப்பட்ட ஆண் புறா அதுவும் போய் அதே வலையில் அகப்பட்டுருச்சு. வேடனுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி சுக துக்கங்களில் சிக்கிற ஜீவன் மாடப்புறாவோட கதியைத்தான் அடைவாங்க. முக்திக்கு வழி இருக்கிறப்ப அதை விடுத்துட்டு இல்லறத்தில் உழல்பவ மெதுவாக ஏணி மேலிருந்து கீழே விழறா அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக மலைப்பாம்பு எப்படி தனக்கு குருவானதுன்னு அவதூதர் சொன்னார்னா, உணவு தேடி தானாக போகாது மலைப்பாம்பு, என்ன உணவு கிடைக்குதோ அதை உண்டு வாழறது தான் அதோட இயல்பு. உணவு கிடைக்காம போச்சுன்னா உண்ணாமையே வாழும். அந்த மாதிரி கிடைச்சதை வச்சுட்டு கிடைக்காததுக்கு பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததான் சமுத்திரத்தை பற்றி விளக்குனாரு அவதூதர். மழை காலத்தில் ஆறுகள் கலக்கிறதுனால சமுத்திரத்தோட அளவு ஒரு நாளும் கூடுறதில்லை, வெயில் காலத்தில் ஆறுகள் காய்வதனால அதோட அளவு குறையிறதும் இல்லை. அந்த மாதிரி தான் இன்பம் வரப்ப துள்ளாமல் துன்பம் வரப்ப துயலாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக விட்டில் பூச்சி. விளக்கோட ஒளியால் ஈர்க்கப்பட்டு அதோடு விளையாடி தன்னோட வாழ்க்கையையே இழக்கும் விட்டில் பூச்சி. அந்த மாதிரி மக்களும் பிற பொருட்கள் மேலே பற்று கொண்டா அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொன்னார். அவதூதர் தேனியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, மலர்தோறும் பறந்து ஒரு தேனியானது தேனை சேகரிக்கும், ஆனால் ஒரு நாள் வேடன் அந்த தேனை அபகரிச்சுக்கிறான். தேனை சேகரித்த தேனி தேனை பருகாமையே அதை இழக்கிறது மாதிரி தேவைக்கு அதிகமாக தேடி பொருளீட்டி வச்சா இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக யானை எப்படி தனக்கு குருவானதுன்னு அவதூதர் சொன்னார்னா, வலிமையோடு வனத்தில் இருந்தாலும் ஆண் யானைக்கு எப்பவுமே பெண் யானை மேலே அலாதி பிரியும். யானையை பிடிக்க நினைக்கிறவங்க ஆண் யானை வர பாதையில் பெண் யானையை நிற்க வச்சு இடையில அகண்ட பள்ளத்தை தோண்டி யானையை அகப்பட வைப்பாங்க. அந்த மாதிரி பெண்ணுக்கு பின்னாடி சுத்துறவன் துயரில் அகப்பட்டு வருத்தப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா தேன் எடுப்பவன். தேனடைகளை வேட்டையாடி வருமானம் ஈட்டி வாழ்பவன் தான் தேன் எடுப்பவன். தேவைக்கு அதிகமாக தேடி வச்ச பொருளை தேனி எப்படி வேடன் கிட்ட இழக்குதோ அந்த மாதிரி தான் அனுபவிக்காம பேராசையுள்ளவன் ஈட்டி வைக்கிற பொருளை யாரோ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா மான் எப்படி தனக்கு குருவாச்சுன்னு சொல்றாரு. இனிய இசை ஒலிக்கிற திசையை நோக்கி தன்னோட ரெண்டு காதுகளையும் நீட்டி மெய் மறந்து நிற்கும் மான். இதுதான் தக்க சமயம்னு இமை மூடுற நேரத்துல வலை வீசி பிடிப்பாங்க வேடர்கள். இறைவனை பத்தின சிந்தனை இல்லாம வேற ஏதாச்சிலும் நம்ம எண்ணத்தை செலுத்தணும்னா இந்த மாதிரி தான் அவதி நேரும் அப்படின்னு சொல்லி தந்துச்சு மான்னு சொன்னாரு. தூண்டில் புழுவை உண்ணறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு மீனானது வாயை திறக்கும். அப்படி திறக்கிறப்ப தூண்டில்ல சிக்கி இறக்க நேரிடும். நம்மளும் வாயை கட்டுப்படுத்தாம போனோம்னா வருந்தி சாக நேரிடும் அப்படின்னு மீன் சொல்லி தந்துச்சுன்னு சொல்லறாரு. அடுத்ததா பிங்களைங்கிற வேசிய பத்தி சொல்லறாரு. விலை மாது பெரிய விலை கேட்பா, தன்னோட உடல் விருந்து வைப்பா. நாள்பட அவ கேட்ட பணத்தை தர யாருக்குமே மனசில்ல. அப்படி மனசு இருக்கிறவங்க கிட்ட பணம் இல்ல. இரவெல்லாம் தூங்காம உடலை வித்து உயிர் வாழறதை துறந்து மகாவிஷ்ணுவை மனசுல நினைச்சு அவரோட பக்தியாகி போனா பிங்களை. இப்படியா கெட்ட வழியை துறந்து நல்ல வழியில போகிறதே நல்லது அப்படிங்கறத சொன்னதுனால பிங்களைங்கிற வேசிய தன்னோட குருன்னு சொல்லறாரு. அடுத்ததா குரரம்ங்கிற குருவியை பத்தி சொல்லறாரு. மாமிசம் ஒன்ன பார்த்து அதை கவ்விட்டு பறந்துச்சா குருவி. மாமிசத்து மேல கொண்ட ஆசையினால பருந்துகள் குருவிய துரத்துச்சு. ஆசைப்பட்ட பொருளை அப்படியே தூர வீசிட்டு அங்கிருந்து குரரம்ங்கிற அந்த குருவி பறந்து போயிடுச்சு. அதனால உயிர் தப்பிச்சு. ஆசை கொண்டு ஒரு பொருளை அணைச்சு கிடந்தோனா அதனால இன்பம் கிடைக்காது துன்பமே கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தினதுனால குரரம்ங்கிற குருவியையும் தன்னோட குருன்னு சொல்லறாரு. அடுத்ததா ஒரு சிறுவன் எப்படி தனக்கு குருவானா அப்படிங்கிறத சொல்லறாரு. சின்ன கவலை கூட இல்லாம ஆடி பாடி ஓடி விளையாடுறான் சிறுவன். பொறாமை வெறுப்பு சூழ்ச்சி இந்த மாதிரியான எந்த தீய குணமுமே மனசுல இல்லாதவன் தான் சிறுவன். எப்பவும் நல்லவனா மகிழ்ச்சியா இருக்கான். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லா இன்பமுமே கிடைக்கும் அப்படிங்கிறத சிறுவன் உணர்த்தினதுனால அவனையும் தன்னோட குருன்னு சொல்லறாரு. அடுத்ததா ஒரு பெண்ண தன்னோட குருன்னு அவதூதர் சொல்லி இருக்காரு. அது எப்படின்னா தன்னை மனம் பேச வந்தவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்காக நெல்ல குத்துனா பெண்ணொருத்தி. கையில இருந்த வளையல்கள் எல்லாம் கலகலன்னு ஒளி எழுப்புச்சு. உடனே அவ என்ன பண்ணனானா ஒரே ஒரு வளையலை மட்டும் கையில போட்டுட்டு மற்ற வளையல்களை எல்லாம் கலட்டி வச்சுட்டான். ஒன்னா எல்லாரும் உரைத்தா சண்டை மூளும், ஒன்னு மட்டும் தனியா இருந்தா அமைதி தரும் அப்படிங்கிறத உணர்த்தினதுனால அந்த பெண்ணையும் தன்னோட குருன்னு சொல்லறாரு. அடுத்ததா ஒரு கொல்லனை பத்தி சொல்லறாரு. தன்னோட பட்டறையில தன்னோட வேலையில கண்ணும் கருத்துமா வேற எந்த சிந்தனையுமே இல்லாம எப்படி ஒரு கொல்லன் உழைக்கிறானோ அப்படி இறைவன் மேல எப்பவுமே கவனம் கொண்டு செயல்பட்டோன்னா கவலை இல்லாம கரை ஏறலாம் அப்படிங்கிறத உணர்த்தினதுனால கொல்லனை தன்னோட குருன்னு அவதூதர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாம்பு. பாம்பு தனியா வசிக்கும். ஆள் ஆரவாரம் கேட்டா அக்கணமே அங்கிருந்து ஓடிடும். அந்த மாதிரி தனியா அதிகம் பேசாம அடக்கமா வாழறது நல்லது அப்படிங்கிறத உணர்த்தினதுனால பாம்பையும் தன்னோட குருன்னு சொல்லறாரு. அடுத்ததா பட்டுப்பூச்சியை பத்தி சொல்லறாரு. பட்டுப்பூச்சியானது பட்டு நூல்களை உற்பத்தி செஞ்சு வலை பின்னுது. பின்னொரு நாள்ல அது பின்னிய வலைய அதுவே தின்னுது. அந்த மாதிரி படைக்கும் பொருள் அனைத்தையும் பிரளய காலத்துல பரம்பொருளை அழிக்கிறாருங்கிறத உணர்த்தினதுனால பட்டுப்பூச்சிய தன்னோட குருன்னு அவதூதர் சொல்லறாரு. அடுத்ததா குளவி. தன்னோட கூட்டுல புழுவை அடைச்சு அதை சுத்திலும் ஒலி எழுப்புமா குளவி. குளவியோட ஒலி கேட்டு வளர்ற புழுவும் குளவியாவே உருவெடுக்கும். அந்த மாதிரி ஆண்டவனை எண்ணியே அனுதினமும் இருப்பவங்க ஆண்டவனாவே வாழ்வாங்க அப்படிங்கிறத உணர்த்தினதுனால குளவியையும் தன்னோட குருன்னு சொல்லறாரு. இப்படியா இந்த 24 குருக்கள் கிட்ட இருந்து எப்படி இருக்கிறதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன்னு சொன்ன அவதூதர் இன்னொன்னையும் சொன்னாரு. இந்த உடலை நாம பாடுபட்டு பராமரிக்கிறோம். இருந்தாலும் கடைசியில இந்த உடல் நம்மளை விட்டுடுது. அதனால இந்த உடலோடு எனக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால இந்த உடலும் எனக்கு ஒரு குருவானது அப்படின்னு சொன்னார். இப்படியா அவதூதர் அரசன் யதுவுக்கு ஆத்ம ஞானத்தை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு கிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னார்.
இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அன்பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். மதுரை அலங்காநல்லூர்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ஜல்லிக்கட்டு. இந்த ஊர் கலை வடிவத்துக்கு பிரசித்தி பெற்ற இடமா இருக்கு. பறையாட்டம் என்று சொல்லப்படுற தப்பாட்ட கலைஞர்கள் இந்த ஊர் முழுக்க நிரம்பி இருக்காங்க. நம்ம சமர் வேலு அவர்களுடைய தப்பாட்டத்தை நம்ம சேனல்ல லட்சக்கணக்கான பேர் ரசிச்சு பார்த்தீங்க. வேலு அவர்களுடைய ஆசியோடு அவரின் மாணவர்களான பழனிக்குமார் மற்றும் சின்னவேலு இவர்களுடைய இணைப்பில் இளைஞர்கள் இந்த கலை வடிவத்தை கையில் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு கலை வடிவத்தையுமே இளைஞர்கள் கையில் எடுக்கும்போது அதனுடைய நீட்சி உறுதி செய்யப்படுது. நம்ம கட்டியக்காரன் நேயர்களுக்காக அலங்காநல்லூருக்கே போய் இவங்களை சந்தித்தோம். ஓங்கி உயர்ந்த மலைகள் சூழ்ந்திருக்க, அருவிகள் கொட்டிக்கிட்டு இருக்கிற ரம்யமான ஒரு இயற்கை சூழல்ல போர் வீரர்களை போன்ற கம்பீரம் கலந்த நடன அசைவுகளோடு சக்தி ஒளி கிராமிய கலை குழுவினரின் அதிரடி தப்பாட்டம். தப்பாட்டத்தை தங்களுடைய உயிர் மூச்சா எடுத்திருக்கிற இந்த துடிப்பான இளைஞர்களை உலகம் முழுக்க கொண்டு சென்று ஆதரிப்போம், அரவணைப்போம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
அன்னை சொர்க்கு ஒரு செவி, ஐயன் சொர்க்கு ஒரு செவி, அம்மான் துதிக்கு ஒரு செவி, ஆனை சொர்க்கு ஒரு செவி, வீர சொர்க்கு ஒரு செவி, அயல் துதிக்கு ஒரு செவி, விண்ணோர் மன்னோர் சொர்க்கு ஒரு செவி, வள்ளி சொர்க்கு ஒரு செவி, வான் வனிதை சொர்க்கு ஒரு செவி, மறை துதிக்கு ஒரு செவி, அடியார் சொர்க்கு ஒரு செவி, அசுரர் சொர்க்கு ஒரு செவி, என செவிகள் பன்னிரண்டு உனக்கு கொடுத்தும், முருகா முருகா முருகா, செவிகள் பன்னிரண்டு உனக்கு கொடுத்தும், நீ என் சொல் கேளாமல் பராமுகமதாயிருந்தால் அடியேன் மெலிவு குறையவர் செவியில் ஏற்றி எல் படுதுயர் களைந்து கொள்வேன், படுதுயர் களைந்து கொள்வேன், முருகா ஒரு செவி, விண்ணோர் மன்னோர் சொர்க்கு ஒரு செவி, வள்ளி சொர்க்கு ஒரு செவி.